ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு மனம். இப்போ மனம் அப்படிங்கிறது ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஆத்மானா என்னங்க அப்படின்னு கேட்டப்போ அந்த ஆத்மா தான் சுய அறிவு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ஏன்னா நிறைய பேர் ஆத்மா அப்படிங்கிறத வந்து தவறாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏதோ சினிமாவில் சீரியலில் பார்த்துட்டு வெள்ளையாக ஒரு உருவம் வரும், அதுதான் ஆத்மா அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து மற்றவர்களால் தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள். உண்மையில் இங்கே ஆத்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கின்ற சுய உணர்வு தான் ஆத்மா, சுய அறிவு தான் ஆத்மா. இப்போ இந்த ஆத்மா வந்து எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறது, எல்லை இல்லாமல் இருக்கிறது. இது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறது. அது கல், மண் மற்றும் மனிதன் வரைக்கும் இருக்குது. ஆனால் அது பிரகாசிக்கிறதுல மாற்றம் இருக்குது. அதுதான் நம்ம பாடம். நம்ம பாடத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சுய அறிவு, தூய அறிவு வந்து கல், மண்ணிலையும் இருக்குது, மனிதன்லையும் இருக்குது. அப்போது பரிணாமங்களில் பலவாறாக இருக்குது. ஆனால் அது பிரகாசிக்கிறதுல ஏன் மாறுபடுது அப்படின்னா, உடல் என்ற உபாதி. இப்போ அந்த உடல் என்ற உபாதியை தான் நம்ம என்ன பண்ணுறோம், உபாதி அப்படிங்கிற வார்த்தையை வந்து உங்களுக்கு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்னு புரியலன்னா ஊடகம் அப்படின்னு சொன்னோம். அதாவது இப்போ ஒரு சூரியன் வந்து எப்படி நல்ல தெளிந்த நீரில் விழும்போது அதனுடைய முழுமையான பிம்பம் அப்படியே பிரகாசிக்கும், கலங்கிய நீரில் விழும்போது அதனுடைய முழுமையான பிம்பம் பிரகாசிக்காது, அந்த நீரினுடைய கலங்கத்தினால தெளிவில்லாமல் இருக்கும். அப்போ அதற்கு காரணம் வந்து பூமியில் இருக்கிற நீர் தானே தவிர சூரியன் இல்லை இல்லையா. அது மாதிரி தான் இங்கே ஆத்மா அப்படிங்கிற சுய அறிவு பிரகாசிப்பதற்கு காரணம் உடல்களினால் மாறுபட்டு தெரிவதாக தெரியுது. ஆனால் ஆத்மாவில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது அந்த தூய அறிவாகிய அந்த சுய அறிவு தான் இங்கே வந்து திரிபுட்டியில் முப்புடியில் நம்ம இடத்துல நடைமுறையில் இருக்கு. அது எப்படி இருக்கு? பார்ப்பான், பார்வை, பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு மூன்று நிலையில் சொல்லலாம். அல்லது அனுபவிப்பவன், அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள் இப்படியும் சொல்லலாம். எல்லாமே திரிபுடி முப்புடி. இப்போ இந்த அனுபவம் அப்படிங்கிறது யாருக்கு நிகழுது, அல்லது பார்ப்பவன் என்பவன் யார் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சுய அறிவு தான் அதுக்கு காரணம் தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த சுய அறிவாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு எந்த அனுபவமும் நிகழுது. இல்லைன்னா உங்களுக்கு எந்த அனுபவமும் கிடையாது இல்லையா, எந்த அனுபவமும் உங்களுக்கு தெரியாது. அப்போ இங்கே அனுபவிப்பவன், அனுபவம், அனுபவிக்கப்படுபவைகள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது இங்கே நம்முடைய விழிப்பு நிலையில் நமக்கு நிகழ்கின்ற அனுபவங்கள் எல்லாமே நான் எனும் சுய அறிவில், தன்னிருப்பில் அறியப்படுகிறது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதாவது நான் இருப்பதினால்தான் இது எனக்கு அனுபவம் ஆகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய சுயம், என்னுடைய இருப்பு, என்னுடைய இயல்பு. அப்படி நான் இருந்து கொண்டு இங்கே எல்லா வடிவங்களிலும் செயலாற்றி நான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஊடகத்தை பயன்படுத்துதுன்னு நான் சொல்கிறேன். அந்த ஊடகம் தான் இந்த மனசும் உடலும். இப்போ நான் வந்து என்ன பார்க்கறதுக்கு ஒரு ஊடகத்தை பயன்படுத்துகிறேன் இல்லையா, கண்ணாடி. அது மாதிரி இப்போ நான் என்ன பார்க்கணுன்னா நான் போய் கண்ணாடி முன்னாடி நின்னா நான் என்ன பார்க்கலாம். அப்போ கண்ணாடி தான் என்னை காட்டி கொடுக்குற ஒரு ஊடகம். அது மாதிரி இங்கே அந்த சுய அறிவு தன்னை பார்ப்பதற்கு, தன்னையே அனுபவம் ஆக்குவதற்கு ஒரு ஊடகத்தை பயன்படுத்துறது தான் இந்த உடம்பும் மனசும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய சோர்ஸ் உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்போ அந்த இருப்பு என்ன பண்ணுதுன்னா, அந்த இருப்பு தான் அறிவாக இருக்குது நம்மக்கிட்ட உள்ள, சுய அறிவாக இருந்துக்கிட்டு இங்கே எல்லாம் அறியும் அறிவாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. அதனுடைய அனுபவங்கள் தான் இங்கே நமக்கு இந்த புலன்கள் வழியாகவும் அறியப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த சுய அறிவே என்ன பண்ணுதுன்னா ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னை வெளிப்படுத்தாமல் ஒளிஞ்சிக்குது. ஏன் ஒளிஞ்சிக்குது? அந்த சுய அறிவு ஆழ்ந்த உறக்கத்தில் தற்காலிகமாக மறைந்திருந்தாலும் தன்னைத்தான் அறிந்து கொண்டே இருப்பதனால்தான் அது நம்ம தூக்கத்தை விட்டு விழித்து எழுந்தவுடனே நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுது. ஏன்னா நாம் வந்து இந்த பாடி மைண்டுங்கிற ஊடகம் வந்து அதை அனுபவம் ஆக்குறதுனால தான் நான் நல்லா தூங்கினேங்க, நல்ல நிம்மதியான தூக்கங்க, நல்லா தூங்கி எழுந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ அதை தூக்கத்தை ஒருத்தன் அறிஞ்சிக்கிட்டே இருக்கான் இல்லையா, அதுதான் ஆத்மா, அதுதான் அறிவு. அதே மாதிரி இப்போ நம்ம கனவு காண்றோம், தூங்கும்போது கனவு காண்றோம், அந்த கனவுல வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நினைவில் வருது எப்படின்னு இந்த விழிப்பு நிலையில். அப்போ எப்படிங்க அந்த கனவு காணும்போது நானே தூங்கிட்டேனே, எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் அந்த கனவெல்லாம் நான் அப்படியே கதை மாதிரி எழுந்து சொல்கிறேனே, அப்போ எப்படி சாத்தியமாச்சு? அந்த அறிவு உள்ளே இருந்து அது பார்த்துக்கிட்டே இருக்கு, அந்த கனவை, அந்த கனவு காட்சிகளை அந்த அறிவு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதே சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா நனவில் வந்து இந்த கனவு எனக்கு இப்படி அனுபவமாச்சு அப்படின்ட்டு மற்றவர்களோட பகிர்ந்துக்குது. அப்போ இங்கே அந்த அறிவு இன்றி இந்த உலகமே கிடையாது, இங்கே எந்த வடிவங்களும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களிடத்தில் இருக்கிற சுய அறிவு தான் இந்த உலகத்தையே உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேரால் ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குது. அது எப்படிங்க, என்னுடைய அறிவுலால் உலகம் உண்டாயிருக்கா, அப்போ நான் இல்லைன்னா இந்த உலகம் இருக்காதான்னா இருக்காதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது ஏற்றுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு பக்குவம் தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். ஏன்னா இங்கே அறிவின்றி உலகம் ஏது அப்படின்னு சாஸ்திரம் கேட்குது. இங்கே அத்தனை வடிவங்களும் அந்த தூய அறிவாகிய சுய அறிவினால்தான் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுது. அப்போ இங்கு இவ்வாறு அனைத்தையும் பார்ப்பவன் எவனோ, படைப்பவன் எவனோ, அனுபவிப்பவன் எவனோ, அளிப்பவன் எவனோ, எல்லாம் ஒருவனே தான், அவனே நான் என்கின்ற சுய உணர்வு, சுய அறிவு. அதை நீங்கள் நல்லா உள்ளே வாங்கிக்கணும். ஏன்னா இங்கே வந்து நான் அப்படின்னு நம்மகிட்டிருக்கு ஒரு விஷயம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வு நம்ம இடத்துல எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. அந்த தன்னுணர்வு, தன்முனைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா தமிழ் வார்த்தையில், அது வந்து நான் அப்படிங்கிற மனம் சார்ந்த ஈகோ கிடையாது, அது அறிவு சார்ந்த அனுபவம். ஆனால் அந்த அறிவு சார்ந்த அனுபவத்தை, அறிவு அடையாளப்படுத்துவதை இந்த மனம் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்குது, நான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு வச்சுக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த அறிவின் வெளிப்பாடு அந்த மனதில் பட்டு பிரகாசிக்கிறதுனால அந்த மனதிற்கு அப்படி ஒரு தன்மை கிடைச்சிடுச்சு. அந்த தன்மை எப்படி கிடைச்சிது, மனதுக்கு எப்படிங்க அப்படி ஒரு அனுபவம் கிடைக்குமா, அந்த அறிவினுடைய பிரகாசம் மனதில் பட்டால் அந்த மனமே அறிவாக மாறிவிடுமா, எனக்கு புரியலைங்களே அப்படின்னா திருப்பி நான் உங்களுக்கு அந்த கண்ணாடி பவமானமே தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு ஒரு ஊடகத்தை உண்டு பண்ணி கண்ணாடியில் போய் நான் நின்று பார்க்குறேன். கண்ணாடியில் என்ன மாதிரியே ஒரு உருவம், என்ன மாதிரியே கண், என்ன மாதிரியே காது, என்ன மாதிரியே மூக்கு, முகம், கை, கால் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உருவம் கண்ணாடிக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த உருவம் நானே தான். ஆனால் அது எப்படி கண்ணாடியே உருவாக்குனதானா, இல்லை நான் இருக்கிறதுனால கண்ணாடியில் இருக்குது. அப்போ என்னுடைய வைபவம் எல்லாமே கண்ணாடி மூலமாக வெளிப்படுதா இல்லையா? நான் சிரிக்கிறேன்னா கண்ணாடி என்னை பார்த்து சிரிக்குது, நான் அழுகுறேன்னா கண்ணாடி என்னை பார்த்து அழுகுது, நான் கோபப்படுறேன் அப்படின்னா கண்ணாடியும் என்னை பார்த்து கோபப்படுது. அப்போ எல்லாமே என்னுடைய ரியாலிட்டி தானே, என்னுடைய இயல்பு தானே கண்ணாடி பிரதிபிம்பித்து காட்டுது, இதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? அப்போ கண்ணாடி முன்னாடி போய் நின்று நான் என்னென்ன செய்கைகள் செய்கிறனோ அது பூரா அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுவது கண்ணாடியின் இயல்பு. அது மாதிரி தான் இங்கே மனசு. அப்போ மனம் என்ன பண்ணுதுன்னா அது தன்னுடைய வெளிப்பாட்டை உள்ளிருந்து அப்படியே வெளிப்படுத்தும், அதனுடைய இயல்பு அது. ஆனால் நீங்கள் உள்ளே என்ன கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தானே. இப்போ கண்ணாடியில் நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதைத்தானே அது திருப்பி கொடுக்க போகுது. கண்ணாடி முன்னாடி போய் நீங்கள் சிரிச்சிங்கன்னா அது சிரித்து காட்டப்போகுது, நீங்கள் முறைச்சிங்கன்னா அது முறைச்சி காட்டப்போகுது. அப்போ இந்த ரெண்டுமே உங்களால் தானே நடக்குது கண்ணாடிக்கு. அப்போ நீங்கள் வந்து முறைச்சிட்டு கண்ணாடி முறைக்குதுன்ட்டு நீ எப்படி என்ன முறைக்கலாம் அப்படின்னு கண்ணாடிக்கிட்ட சண்டைக்கு போனால் யார் தப்பு? அது நம்முடைய தப்பு தானே. நாம் போய் கண்ணாடி முன்னாடி நின்று முறைச்சி பார்த்துட்டு கண்ணாடி என்னை பார்த்து முறைக்குதுங்க, ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன் அப்படின்னு சொன்னால் அது நம்முடைய அஜ்ஞானம், அறியாமை தானே. அது மாதிரி தான் இங்கே மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மன அழுக்குகளை வெளிப்படுத்திட்டு உலகமே சரியில்லைங்கிறாங்க. இந்த உலகம் வந்து மோசங்க, எல்லாமே ரவுடித்தனமாக இருக்குங்க, அயோக்கியங்களாக இருக்கானுங்க, அப்படி இருக்கிறானுங்க, இப்படி இருக்கிறானுங்க அப்படின்ட்டு இந்த உலகத்தை பற்றி என்னென்ன விஷயங்களை ஒருத்தர் சொல்கிறாரோ அது பூரா அவருடைய மனம்தான், அவருடைய மனசே தான் அந்த உலகமாக விரியுது. அப்போ இந்த உலகம் ஒருவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் இந்த உலகம் ஒருவனுக்கு துக்கமாக இருப்பதற்கும் அல்லது இந்த உலகம் ஒருவனுக்கு பயமாக இருப்பதற்கும் எப்படி வேணால் எடுத்துக்கோங்களேன். இது எல்லாமே உங்களுடைய மனம்தான், உங்களுடைய மனமே தான் இந்த உலகத்தை உங்களுக்கு சந்தோஷமாக காட்டுறதாகவும் இருக்குது, உங்களுடைய மனசே தான் இந்த உலகத்தை பயமுறுத்துவதாகவும் இருக்குது, உங்களுடைய மனசே தான் இந்த உலகத்தில் துக்ககரமாக சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் நீங்கள் தானே தவிர உலகம் கிடையாது, உலகம் என்ற கண்ணாடி கிடையாது. அப்போ கண்ணாடியில் எந்த தப்பும் இல்லை, தப்பு பூரா நம்ம இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா நாம் எப்படி பிரகாசிக்கணும்? நம்ம கண்ணாடி முன்னாடி போய் சிரித்தா போதும் இல்லையா, கண்ணாடி நம்மளை பார்த்து சிரிக்கும் இல்லையா. அப்போ இங்கே நம்முடைய ரியாலிட்டியை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அப்படித்தான் உலகம் நமக்கு விரியும், அதுதான் இங்கே சாஸ்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ அப்படி சொல்லும்போது நம்முடைய உண்மைத்தன்மையை உணர வைப்பதற்காக தான் ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு ஒரு அழகிய உபதேசமாக அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதுக்கு தான் மகா வாக்கியம் தத்துவமசி. தத்துவமசின்னா நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படின்ட்டு அந்த மிக உயரிய உபதேசத்தை நமக்கு வேதத்தின் மூலமாக கொடுக்குறாங்க. அப்போ நான் எதுவாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டால், நீ தான் அந்த தூய அறிவுப்பா, நீ அந்த சித்துப்பா அப்படிங்கிறாங்க. நீ தான் அந்த சித்து, அந்த தூய அறிவு நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சித்து என்னும் தூய அறிவு வெளியில்தான், அந்த வெட்ட வெளியில்தான் இந்த பிரபஞ்சம் என்னும் அனுபவம் இருப்பு கொள்கின்றது. அப்போ இங்கே பிரபஞ்சம் என்ற ஒரு விஷயம் வந்து அந்த தூய அறிவினால்தான் இருக்க முடியுமே தவிர அந்த அறிவு இல்லாவிட்டால் இங்கே பிரபஞ்சம் இல்லை, ஏன்னா அது அறிவின் வெளிப்பாடு. அப்போ அப்படி இங்கு நடப்பவைகள் எல்லாமே அந்த வெட்ட வெளியில்தான் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போ அந்த வெட்ட வெளி என்பது என்ன அப்படின்னா அது நம்முடைய உணர்வு வெளி. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்ருக்கோம். இங்கே வெட்ட வெளி அப்படிங்கிறது நீங்கள் எங்கேயோ வெளியே பார்க்குற வெளி கிடையாது, அது உங்கள் உள்ளே இருக்கின்ற உணர்வு வெளி. அந்த உணர்வு வெளி இங்கே உங்களுக்கு வெளிப்பட்டு வெட்ட வெளியாக தெரியுது. அப்போ அந்த வெட்ட வெளியாக தெரிகிறதுனால இங்கே உங்களுக்கு இந்த பிரம்மாண்ட உலகம் அந்த வெளியில் படைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த பிரம்மாண்ட உலகம் படைக்கப்பட்டதனுடைய பொருண்மை, அதாவது பொருள், இப்படி நீங்கள் விஷயங்கள்லாம் பார்க்குறீங்கள என்னென்ன வெளி விவகாரங்கள், இது பேனா இது பென்சில் அப்படின்னு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுடைய அறிவில் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல தெரியும்? இப்போ ஒரு பேனாங்கிறத உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏற்கனவே உங்கள் அறிவில் அது ஏற்றி வைக்கப்பட்டதுனால தான் இது பேனான்னு சொல்ல முடியும், இது பென்சில்னு சொல்ல முடியும். இல்லைன்னா உங்களுக்கு உலகமே விரியாதே. இப்போ ஒரு கல்லுக்கு போய் உலகம் விரியுமா, ஒரு செடி கொடிக்கு போய் இந்த மாதிரி உலகம் விரியுமானா? இல்லை, அதனுடைய வாழ்க்கை முறையே வேறு, அதனுடைய உலகமே வேறு. இதுதான் நம்ம வந்து 7-14 லோகங்கள் சொல்கிறோம். உலகம் என்பது ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் மாறி மாறி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவையவைகளுடைய புலன் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்க்கை, அதுதான் உலகம். அப்போ 14 லோகங்கள் அப்படின்னா கீழே ஒரு 7 லோகங்கள், மேலே ஒரு 7 லோகங்கள் அப்படின்ற 14 லோகங்களில் இப்போ கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ்கின்ற ஜீவராசிகள் வந்து கீழ் உலகத்தில் இருக்குது அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கணும் நீங்கள்? அவைகளுக்கு புலனும் குறைவு, மன வளர்ச்சியும் குன்றி இருப்பதனால அவைகளுடைய வாழ்க்கை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் இருக்குமே தவிர வெளி விவகாரங்களில் அதுங்களுக்கு என்ன நடக்குது, எப்படி அனுபவம் ஆகுதுங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது அதுங்களால். அதுக்கு தான் நாம் எளிமையாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு வந்து நீங்கள் புழு பூச்சி லெவலுக்கு போக வேண்டாம், மனிதனாகவே இருந்து கொண்டு நீங்கள் ஒரு கண் இல்லாமல் பறந்து பாருங்களேன், உங்களுக்கு உலகம் வேறு மாதிரி இருக்கும். மனிதனாகவே இருந்து கொண்டு நீங்கள் காது இல்லாமல் பிறந்து பாருங்களேன், உங்களுக்கு உலகம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ இங்கே புலன் இல்லாத பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையில் உலகம் மாறுபட்டு காணப்படுவதை நாம் அனுபவத்தில் பார்க்குறோம், நிறைய பேர் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நம்ம சொல்லுவோம், கண் இல்லாமல் ஒருத்தன் பிறந்துட்டான், இப்போ நாம் பார்க்குற காட்சிகள் அவன் பார்க்க முடியுமா? நாம் சில ரம்மியமான காட்சிகளை பார்க்குறோம், நம்ம இங்கேருந்து கிளம்பி கொடைக்கானல் போகிறோம், அந்த கொடைக்கானல் மலைப்பிரதேசங்கள் அப்படியே பார்க்குறோம், எவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது, பசுமை சூழ்ந்த ஒரு அருமையான லொக்கேஷனுங்க, ஆஹா என்ன ஒரு அருமையான பள்ளத்தாக்கு, அப்படி இப்படி நம்ம வந்து மகிழ்ச்சியாக பேசுகிறோம். ஆனால் கண் இல்லாதவன் உங்கள் கூட வந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் திரு திருன்னு முழிச்சிக்கிட்டுருப்பான், என்னமோ பச்சையாக இருக்குங்கிறாங்க பள்ளத்தாக்குங்கிறாங்க, அது எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு அவன் வந்து அந்த அனுபவங்களுக்குள்ளே போக முடியாததுனால அவனுடைய உலகமே வேறு. அவன் இப்படியெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத அவன் நினச்சி கூட பார்க்க முடியாது. இமயமலை போகிறோம், இமயமலையில் அந்த பனி அப்படியே படர்ந்துருக்கு, மலை பூரா படர்ந்துருக்கு, அதனுடைய ஸ்னோ பார்த்தா அழகாக வெள்ளை நிறமாக அப்படி பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்குது. அப்புறம் அதில் நிறைய பேர் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க, அப்போ எல்லாம் ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு என்ஜாய்மெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு லொக்கேஷனில் ஒரு சுச்சுவேஷனில் கண் இல்லாதவனை நினச்சி பாருங்களேன், அவனுக்கு அந்த இமயமலையை சாரல் வந்து இனிமையாக இருக்குமா? அவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னமோ சொல்கிறாங்க வெள்ளையாக இருக்குங்கிறாங்க, வெள்ளைனா எப்படி இருக்கும், பச்சைனா எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு நிறங்கள் கூட தெரியாது. அப்படி ஒரு மனிதன் இருக்கிறான்னா அவனுக்கு ஒரே ஒரு புலன் கண்கள் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையே மாறி போயிடுது இல்லையா. அப்போ இங்கே ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் இங்கே உலகம் என்ற ஒரு அனுபவம் உங்களுடைய அறிவில் தான் பிரகாசித்து கொண்டிருக்கு. அப்போ நீ உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கோ அப்படி இந்த உலகம் உங்கள் முன்னாடி விரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பேனாவை வந்து பேனான்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுனால தான் நீங்கள் அது பேனான்னு சொல்ல முடியுது. அந்த பேனாவை நான் காட்டி கொடுக்கவே இல்லை, அப்படி ஒரு பொருளே இல்லைன்னா உங்களுக்கு பேனாங்கிறது உங்கள் அனுபவத்துக்கு வரவே இல்லை. அப்படி தானே பார்க்கணும். ஏன்னா இப்போ நாம் நம்முடைய ஐந்து புலன்களுக்கு உட்பட்ட அறிவை தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஐந்து புலன்களுக்கு அப்பாற்பட்ட இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. உதாரணமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அமீபா அப்படின்னு ஒரு கிருமி இருக்குது. இப்போ அமீபா அப்படிங்கிற ஒரு கிருமியை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டால் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பெரும்பாலானவங்க பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஏதாவது மருத்துவத்துறையில் டாக்டருக்கு படிக்கிறவங்க வேணால் மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த அமீபா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ அந்த அமீபா பார்த்தீங்கன்னா ஒரு கோணல் மானல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜெல்லு மாதிரி அந்த கண்ணாடி பிளேட்டில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் அது அவங்களுக்கு அந்த ஒரு கண்ணாடி கிளாஸில் அப்படி ஒரு உருவம் நகர்றத அது ஒரு கோணல் மானலாக ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கிறது அமீபாவா அப்படிங்கிறத அவங்க தீர்மானம் பண்ணுறது, அவங்க ஒரு பெயர் கொடுக்கறத வச்சுக்கிட்டு ஓ அமீபானா இப்படி தான் இருக்கும்னு அவங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க இல்லையா. ஆனால் நமக்கு அந்த மைண்ட் செட்டு கூட இல்லை பாருங்கள். அமீபானா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்ததே இல்லை, நம்ம புலனறிவுக்கு அது எட்டவே இல்லை. ஏன்னா நம்முடைய கண் பார்வையில் அப்படி ஒரு பொருள் இருக்கிறது தெரியவே இல்லை. அப்போ இப்படி தான் ஒருத்தருடைய உலகம் இன்னொருத்தருடைய உலகம் மாறுபட்டு புலன்கள் அடிப்படையிலையும் மனதின் அடிப்படையிலையும் காணப்படுகிறது அப்படிங்கிறது இங்கே நல்லா நீங்கள் உள்வாங்கும் போது தான் இங்கே உங்களுக்கு நடக்கின்ற அத்தனை அனுபவங்களும் உங்களுடைய சுய அறிவில் நிகழ்கிறது என்று உங்களுக்கு புரியும். ஏன்னா உங்களுடைய சுய அறிவில் தான் இந்த உலகம் இருக்கிறது. அப்போ இங்கு தான் அந்த அறிதல் அல்லது தன்னை உணர்தல் நிகழ்கிறது அப்படிங்கிற ஆழமான உண்மையை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாம் அறியும் அறிவு தான் இங்கே பிரக்ஞை அல்லது தன்னுணர்வு எனப்படுகிறது என்று இங்கே புரிஞ்சுக்கணும். பிரக்ஞை அப்படின்னா என்ன? அந்த உணர்வுன்னு பேர் பிரக்ஞை. பிரஜானம் பிரம்மா வேதம் சொல்லுது இல்லையா, மகா வாக்கியம். வேதத்தினுடைய மகா வாக்கியம் என்ன? பிரஜானம் பிரம்மா. பிரக்ஞையே அந்த உணர்வே இறைவன் அப்படின்னு சொல்லிடுது. அப்போ அந்த உணர்வு தான் இங்கே தன்னை உணருது, தன்னை யார் என்று உணருது. அப்போ அத்தகைய தன்னுடைய சுய உணர்வில் சுய அறிவில் தான் இங்கே எல்லாம் இருப்பு கொண்டுள்ளது. அதன் வாயிலாகத்தான் இங்கே எல்லாம் அறியப்படுகின்றது. அப்போ அதற்கான கருவிகள் தான் நம்மிடத்தில் இருக்கின்ற ஐந்து புலன்களும் மனமும் என்பதை நாம் நன்றாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவைகளை கொண்டு அனைத்தையும் அறியும் அறிவாக அந்த சுய அறிவு அல்லது தன் உணர்வு, தன்னைத்தான் அறிந்து கொள்ளும் தன்னிலைக்கு பெயர்தான் இருப்பு என்று இங்கே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே ஐஎம்னஸ் ஸ்டேட், ஐஎம்னஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியும் அப்படின்னா அது சுய உணர்வு சுய அறிவு உள்ளவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு எந்த ஜீவராசிகளும் நான் இருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. இப்போ ஒரு ஆடோ மாடோ நான் இருக்கிறேன்னு சொல்லுமானா? சொல்லவே சொல்லாது. அதற்கு கீழ் ஜீவராசிகள் ஒன்றுமே சொல்லாது. அப்போ இங்கே அறிவு பரிமாணம் என்பது படிப்படியாக பரிணமித்து பல்வேறு ஆற்றல் மயமாக இங்கே மாறி ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக பரிணமித்து காணப்படுகின்ற இந்த நிலையில் இங்கே மனிதன் என்ற ஒரு ஆற்றலுக்குள்ளே நம்ம வரும்போது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே அறிவினுடைய வெளிப்பாடு தான் இங்கே சக்தி இயற்கை எல்லாமே. அப்போ அந்த சுய அறிவு என்ன பண்ணுதுன்னா தன்னை ஒரு அறிவு ஒளியாக வெளிப்படுத்தி பார்ப்பதற்கான வைபவத்தை நிகழ்த்துது. அந்த நிகழ்வில் இங்கே பல்வேறு பிறவிகள் உடல்கள் கிடைக்குது. அதில் எந்த மனித உடல் இந்த மாதிரி அறிவு பரிமாணத்தில் தன்னை அறிய விரும்புதோ அந்த நிலையில் அது தன்னுணர்வை தான் அறிந்து கொள்ளும் தன்னிலைக்கு பெயர் தான் இங்கே இருப்பு என்று சாஸ்திரம் வெட்ட வெளிச்சமாக சொல்லிடுது. அப்போ அந்த இருப்பு தான் நம்மளை நான் இருக்கிறேன் என்ற தன்னிருப்பை தான் உணர்கின்ற உயர் பரிமாண அனுபவம் என்று பார்க்கிறது. அப்போ இங்கே அந்த விஷயத்தை அறிவது மட்டுமே சத்தாகிய இருப்பின் இறுதி நோக்கம் என்றும் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இங்கே இருப்புங்கிற வார்த்தைக்கு வந்து சமஸ்கிருத சொல் என்ன? சத்து. அப்போ சத்துனா இருப்புன்னு அர்த்தம். அப்போ அந்த சத்து வந்து நான் இருக்கிறேன் என்று சதா தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த நிலைக்கு பெயர் தான் இங்கு சிவம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ சிவம் அப்படின்னா அங்கே என்ன இருக்குது? நான் இருக்கிறேன் என்ற தன்னுணர்வு இருக்குது, பிரக்ஞை இருக்குது. பிரக்ஞை பிரக்ஞன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த பிரக்ஞை இருப்பதினால் மட்டுமே தன்னை சிவம் என்று அது அறியும். அந்த பிரக்ஞை இல்லாவிட்டால் அது சவமாக இருக்கும், அது சிவமாக இருக்க முடியாது. ஏன்னா இங்கே சவம் அப்படின்னா அங்கே அனுபவம் இல்லை, உயிர் இல்லை, உணர்வு இல்லை, அதை தான் நம்ம சவம் என்று சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு பொருளுக்கு உணர்வு இருக்கிறதோ உயிர் இருக்கிறதோ அதுதான் சிவம். அப்போ அந்த சிவம் தன்னை தான் அனுபவமாக்குகின்ற ஒரு அரிதான நிகழ்வை நிகழ்த்தி கொண்டே இருக்கு. அந்த நிகழ்வுக்கு பேர் தான் இங்கே சித்து என்ற அனுபவம். அதாவது சத்து என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய சித்து என்ற அறிவின் மூலமாக அனைத்தையும் அறிகின்றது என்று நம்ம பார்க்கிறோம். இது நான் ஏற்கனவே இந்த பாடத்தை நான் உங்களுக்கு சனாதன தர்மத்தின் வழியில் சைவ சித்தாந்தத்தினுடைய வழியிலையும் உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன். அதாவது சிவமும் சக்தியும் சேரும்போது தான் அங்கு ஆனந்தம் நிகழ்கிறது, அதுதான் அர்த்தநாரீஸ்வர தத்துவம் அப்படின்ட்டு சைவ சித்தாந்தம் அதை வெளிப்படுத்தும். ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற ஒரு வடிவம் இருக்கு இல்லையா நம்முடைய வழிபாட்டு முறைகளில் இருக்குது. அதாவது ஆண் பாதி பெண் பாதி இந்த ரெண்டு உருவமும் இணைஞ்சிட்டா அதுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்த அப்படின்னா பாதி, நாரின்னா பெண். அப்போ இங்கே அர்த்தநாரி அப்படின்னா பாதி பெண் உருவத்தில் இறைவன் இருக்கிறான் இல்லையா, அதுதான் அர்த்தநாரீஸ்வரன்னு சாஸ்திரம் சொல்லும். அது சைவ சித்தாந்தமும் அந்த இறைவனை அப்படி தான் பார்க்கும். ஆனால் இங்கே உண்மை என்னன்னா அந்த சிவத்தில் பாதி என்ன இருக்குங்க, நாரிங்கிற பெண் வடிவம் சேர்ந்துருச்சா. அதை வந்து நாம் ஒரு உருவத்தில் பார்த்தா ஆணும் பெண்ணும் சேர்ந்துருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதா. ஆனால் உண்மையில் அங்கே ஆணும் பெண்ணும் சேரலை, அங்கே அறிவும் மனமும் சேர்ந்துருக்கு. அங்கே அறிவும் மனமும் சேர்ந்துருக்கிறத இப்படி பூடகமாக காட்டுறாங்க மகான்கள் வந்து அதை பாமரனுக்கும் புரிய வைப்பதற்காக அப்படி ஒரு பூடகமாக பரிபாஷையில் நமக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. அப்போ அதை தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே அறிவும் மனமும் ஒன்றாக இணைந்திருந்தால் அதுக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரன். அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னா அர்த்த நாரி, பாதி பெண் வடிவத்தில் இருக்கிறான். அப்போ அந்த பெண்ணை தான் நம்ம வந்து சக்தி என்று சொல்கிறோம், அம்பாள் என்று சொல்கிறோம். அப்போ அந்த அம்பாளுங்கிறது தான் இங்கே மனசு, இங்கே சிவம் என்பது தான் இங்கே அறிவு. அதாவது ஆண்பால் பெண்பாலில் பார்க்கும்போது ஆண் என்பது சிவம், பெண் என்பது சக்தி. அப்போ இந்த சிவமும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம். சிவமும் சக்தியும் சேரலன்னா இந்த உலகம் இருக்காது இல்லை. ஏன் எப்படி சிவமும் சக்தியும் சேர்ந்தால் உலகம் இருக்குது, உலகம்ங்கிற ஒரு விஷயம் எப்படி ஆனந்தம் கொடுக்குதுங்க? இப்போ நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்முடைய சராசரி உலக வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் ஒரு சிற்றின்ப சுகம் இருக்கா? அந்த சுகம் வந்து நமக்கு ஒரு தற்காலிகமான சுகம், கொஞ்ச நேரத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது நிரந்தர சுகமாக இல்லை இல்லை. அது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கின்ற ஒரு சுகம் என்பது தற்காலிக சுகம். ஆனால் உண்மையிலே இங்கே அறிவும் மனமும் சேருகின்ற சுகத்தை ஒருத்தன் உணர்ந்துட்டான்னா அது நிரந்தர சுகம். அந்த சுகம் வந்து ஒரு பேருணர்வு அனுபவம், அது வந்து ஒரு சாதாரண சுகம் அல்ல. அந்த இன்பம் இருக்கு இல்லையா அது பேரின்பம் என்று சாஸ்திரம் சொல்லுது. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சாதாரணமாக ஒரு உலகியல் தேவைக்காக சேரும்போது, ஒரு குழந்தை பெறுவதற்காக சேரும்போது வருகின்ற சுகம் இருக்குது, ஒரு இன்பம் இருக்குன்னா அது ஒரு சிற்றின்பம், ஒரு சிறிய இன்பம், அது தற்காலிகமாக வந்து போயிடும். ஆனால் பேரின்பம் என்பது இங்கு சிவமும் சக்தியும் சேர்வதுங்கிறது எந்த அடிப்படையில் சொல்லுது சாஸ்திரம் அப்படின்னா, இங்கு மனமும் அறிவும் ஒன்றாக சேரும்போது, ஒன்றாக கலக்கும்போது உருவாகின்ற அந்த உண்மை நிலை தான் இங்கு பேரின்பம், பேருணர்வு என்று சாஸ்திரம் பேசுதுங்க. இந்த ரெண்டையுமே பிரிக்க முடியாது, இங்கே இரண்டையுமே பிரிக்கக்கூடாது. நிறைய பேர் இதை பிரித்து நீ வேறு நான் வேறு அப்படிங்கிற அந்த பேதமை புத்தி பெரும்பாலும் கிட்ட இருக்கிறதுனால தான் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் நிறைய ஆத்மாக்கள் இருப்பதாக சொல்லிக்கிறீங்க, அது தவறான அணுகுமுறை, இரண்டு ஆத்மாக்கள்லாம் கிடையாது, இருப்பது ஒரே ஆத்மா, அது இறைவன் மட்டும்தான் பரமாத்மா அப்படின்னு நான் பல முறை உங்களுக்கு புரிய வச்சாலும் அது என்னமோ நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. அது என்ன காரணம்னு என்னாலையும் புரிஞ்சிக்க முடியல. அதாவது உங்கள் மனசு வந்து அந்தளவுக்கு இன்னும் பக்குவமாகலை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே உண்மையில் என்னென்னா சிவம் மட்டும்தான் இருக்குது, அந்த சிவத்தினுடைய சக்தி அதனிடமிருந்து வெளிப்படுகின்ற ஒரு சக்தி தான் இங்கே பார்ப்பதற்கு இரண்டாக இருப்பது போல தெரியும். ஆனால் அது எப்படி இரண்டாக மாறும், இரண்டாக இருக்க முடியாது இல்லையா. அதுக்கு தானே நான் கண்ணாடி ஓமானம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய சக்தியினால் ஒரு கண்ணாடியை உருவாக்கி அந்த கண்ணாடியில் போய் நான் என்னை பார்த்தா என்ன மாதிரியே இன்னொரு உருவம் இருக்குங்கிறதுக்காக நான் ரெண்டாலும் ஆயிட்டேன்னா அப்படி மாற மாட்டேன்ல. ரெண்டாலும் நான் எங்கே ஆயிட்டேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆனால் என்னால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கண்ணாடியே என்னை நான் இருப்பது போல இன்னொரு உருவத்தில் காட்டுதுங்கிறதுக்காக ஓ நான் ரெண்டு பேராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு எப்படி ஒரு அஞ்ஞானமோ என்னுடைய அறியாமையோ அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள். இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், இறைவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற வைபவத்தில் இந்த சக்தியை இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுறான். அப்போ இங்கே இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது உண்மையில் என்ன தெரியுமா? மைண்டே தான். இப்போ நம்ம மைண்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாடம் மாறி போகவே கூடாது. இப்போ நம்ம படிக்கிற பாடம் வந்து மைண்டு டாபிக், மைண்டு சீக்ரெட்டு. அப்போ மனசுன்னா அதுதான் யூனிவர்சல், மைண்டு தான் இங்கே கிரியேஷனை உண்டு பண்ணியிருக்கு, மனசு தான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை படைச்சிருக்கு. அப்போ இந்த படைப்பே, இந்த பிரபஞ்சமே யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்டு தான். யாரிடமிருந்து மைண்டு வந்ததுங்க, இந்த படைப்பு யாரிடத்துலேருந்து வந்ததுங்க? அறிவினிடத்துலேருந்து வந்தது, சிவத்தினிடமிருந்து வந்தது. அப்போ சிவமும் சக்தியும் சேர்ந்தது உலகம் என்பது போல இங்கு அறிவும் மனமும் சேர்ந்தால் உலகம் தெரியும். ஆனால் அறிவு தனித்து நின்றால் உலகம் தெரியாது, மனம் தனித்து நிற்கவும் முடியாது, மனம் தனித்து நிற்கவே முடியாது. அறிவு இல்லைன்னா மனசு இல்லை. ஏன் மனசு இல்லை? அறிவு இருந்தால் மட்டும்தான் மனம் தன்னை யார் என்னங்கிறது வெளிப்படுத்தி பார்க்க முடியும். ஏன்னா அதனுடைய அதிஷ்டானத்தில் தான் இங்கே வந்து மனம் இயங்கவே முடியும், அறிவின் அதிஷ்டானத்தில் இல்லைன்னா இயங்கவே முடியாது. ஆகவே இந்த இரண்டையுமே பிரிக்கக்கூடாது, இந்த இரண்டும் ஒன்றே என்று கூறுவது தான் நீங்கள் அத்வைதம். இப்போ நீங்கள் அத்வைத வேதாந்தம் படிக்க வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஒன்னஸ்குள்ளே வந்துடணும். இரண்டு சோல்ஸ்லாம் சொல்லக்கூடாது, டூ சோல்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கீங்க, அது மிகப்பெரிய ஒரு ராங் கான்செப்ட், புரியலன்னு அர்த்தம் பாடம் உங்களுக்கு. அதாவது ஒன்லி ஒன்னஸ், ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது, இறைவன் மட்டும் இருக்கிறான். அவன் தன்னை வெளிப்படுத்துகின்ற வைபவத்தை இப்படி பலவாறாக காட்டுறான். அதாவது இப்போ நான் போய் ஒரு ஊடகத்தை உருவாக்குறேன், கண்ணாடியை உருவாக்குறேன், அது என்னுடைய ஆற்றலினால் தானே படைக்கப்பட்டிருக்கு. என்கிட்ட ஒரு சக்தி இருக்குது, கண்ணாடியை உருவாக்குகின்ற சக்தி இருக்குது. நான் கண்ணாடியை உருவாக்குனேன், அந்த உருவாக்கின கண்ணாடியை நான் ஒன்று தான் உருவாக்கணுமா? ஓராயிரம் கண்ணாடி கூட என்னால் உருவாக்க முடியும், ஏன்னா என்னுடைய சக்தி அப்படிப்பட்டது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு இப்படி ஒரு கண்ணாடி அப்படி ஒரு கண்ணாடின்னு விதவிதமான கண்ணாடியை உருவாக்குறேன். அந்த கண்ணாடி பூரா முன்னாடி அடுக்கி வச்சுட்டு நான் போய் நிற்கிறேன். நான் போய் நின்னால் நான் ஒரு 30 கண்ணாடி அங்கே அடுக்கி வச்சிருக்கிறேன்னா என்னுடைய உருவம் 30 தெரியும். அப்போ 30 உருவங்கள் என் முன்னாடி தெரியுதுன்னா 30 உருவங்களையும் நான் 30 விதமாக இருப்பேன். எப்படின்னா கண்ணாடியின் தன்மை பொறுத்து. ஒரு கண்ணாடி இழிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னுடைய முகம் இழிச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு கண்ணாடியில் சரியாக பாதரசம் தடவப்படலைன்னா நான் வந்து ஒரு குள்ளமாக தெரிவேன். இன்னொரு கண்ணாடியில் வேறு மாதிரி பாதரசம் தடவப்பட்டிருந்தா நான் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன், நீண்டுக்கிட்டு போவோம் என் முகம். அப்புறம் இன்னொரு முகம் குண்டாக இருக்கும், இன்னொரு முகம் ஒல்லியாக இருக்கும். அப்போ எப்படிங்க இந்த மாதிரி கண்ணாடியில் வந்து மாறுபட்டு முகம் இழிச்சிக்கிட்டு இருக்குது, குண்டாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது, நீளமாக இருக்குது, கம்மியாக இருக்குது? அப்போ இவ்வளோ விதவிதமாக என்னுடைய உருவங்கள் மாறி மாறி காணப்படுகிறது மட்டும் இல்லை, 30 உருவங்கள் காணப்படுதுங்க. ஆனால் உண்மையில் நான் ஒருத்தன் தானுங்க இந்த பக்கம் இருக்கிறேன். அப்போ நான் ஒருத்தன் இந்த பக்கம் இருக்கிறேன், அந்த பக்கம் 30 கண்ணாடிகள் இருக்கிறதுனால 30 உருவத்தில் நான் விதவிதமாக தெரிகிறேங்கிறதுக்காக நான் 30 விதமாக மாறிட்டேன்னு ஆகிடுமா? அது கண்ணாடிகள் இருக்கின்ற பிரச்சனை, என்னிடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். என் முகம் இழிச்சிக்கிட்டும் போல, நான் குட்டையாகவும் இல்லை, நெட்டையாகவும் இல்லை, நான் குண்டாகவும் இல்லை, ஒல்லியாகவும் இல்லை, நான் இயல்பாக இருக்கிறேன். ஆனால் என்னை விதவிதமாக காட்டுவது கண்ணாடியினுடைய குறைபாடு தானே தவிர என்னிடத்தில் எந்த குறைபாடும் இல்லை. இது உங்களுக்கு புரியுது இல்லையா? இதே மாதிரி தான் பிரம்மம் என்ற ஆத்மா, அந்த தூய அறிவினிடத்தில் எந்த குறைபாடும் இல்லை. அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் தன்னுணர்வாய் இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் அது பட்டு பிரகாசிக்கின்ற உடல்களில், உபாதிகளில் குறைபாடுகள் இருக்கு. ஒருத்தருக்கு புரியுது, ஒருத்தருக்கு புரியல. மனிதன்லேயே பலர் பலவிதமாக இருக்கிறான். மனிதனுக்கு கீழே மிருகங்கள் இன்னும் கீழ்நிலை, அப்புறம் பறவைகள், புழு பூச்சிகள் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்போ இந்த மாதிரி பல்வேறு உடல்கள், பல கண்ணாடிகள், அப்படி புரிஞ்சுக்கணும். பல்வேறு உடல்கள், பல கண்ணாடிகள், பலவிதமான மனோபாவங்கள். அப்போ இந்த மனோபாவங்களை பொறுத்தும் மனிதன் மாறுபட்டு இருப்பது போலவே இங்கு எல்லாம் மாறுபட்டு காணப்படுவதாக தெரிகிறது. அப்போ அந்த குறைபாடுகள் எல்லாம் அந்த படைக்கப்பட்ட அந்த ஜீவர்களிடத்தில் தான் இருக்கிறதே தவிர படைப்புக்கு ஆதாரமான அறிவினிடத்திலே எந்த குறைபாடும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே அத்வைத சித்தாந்தம். இங்கே அத்வைதம் அதை தான் சொல்லுது, இருப்பது இறைவன் மட்டும்தான், பரமன் மட்டும்தான், அவருக்கு பேர் பரமாத்மா. அப்போ அந்த பரமாத்மா, அந்த பிரம்மம் ஒன்று மட்டுமே இருக்கிறது என்பதை சொல்லுவது தான் அத்வைதம். அத்வைதமே அதை தான் பேசுது. அப்போ இங்கே வந்து நம்ம இந்த உலகில் இதை நல்லா உள்ளே வாங்கிட்டால் மட்டும்தான் இறைவன் அந்த பேருணர்வாளன், அந்த பரமாத்மா எப்படி இருக்கிறார் அப்படின்னா சத்து என்ற தன்னிருப்பில் தன்மயமாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார். அவரிடத்துல எந்த அசைவும் இல்லை. ஆனால் அவரிடத்துலேருந்து வெளிப்பட்ட சக்தியில் தான் இத்தனை அசைவும் இருக்குது. அப்போ அந்த சக்தி தான் இங்கே சித்தாக பரிணமித்து இங்கே உலகமாக விரிஞ்சு இந்த உணர்வு வெளியாகிய வெட்ட வெளி என்கின்ற இந்த அறிவு ஒளியில எல்லாம் அறியும் அறிவாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை இங்கே நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்முடைய சான்றோர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயரிய உண்மையை உபதேசிக்கிறாங்க. அப்போ இங்கே வெட்ட வெளியாகிய அந்த சித்து தான் இங்கே தன்னை சத்து என்று உணர்கின்ற ஒரு நிலைக்கு பேர் தான் சித்தம் சிவமயமாதல் என்று பொருள். அதாவது சித்தம் சிவமயம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மகான்களெல்லாம் பரிபாஷையில் பேசுவாங்க. அந்த சித்தம் என்பது அந்த அறிவு தன்னை சிவமாக உணர்கின்ற நிலை, அதுதான் நம்ம இங்கே அடைய வேண்டிய இலக்கு. அப்போ அந்த நிலை தான் இங்கே சாஸ்திரம் வந்து இப்படி பல பரிமாணங்களில் பேசிக்கிட்டே இருக்கும். இங்கு படைக்கப்பட்டவைகள் எல்லாமே மனம் உண்டாக்கிய விஷய சுகங்கள். அப்போ அந்த மனம் எப்படி இதையெல்லாம் உண்டாக்குது அப்படின்னா, அது அறிவின் அதிஷ்டானத்தில் உண்டாகுது. ஆனால் இப்படி உண்டான எதுவுமே அறிவுக்கு சம்பந்தம் இல்லாமல் தான் இருக்கும், அறிவு அதில் போய் ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அறிவு வந்து தன்னுடைய அதிஷ்டானத்தில் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டும், ஆனால் அதில் சம்மந்தப்படாது. அதுக்கு நீங்கள் ஓமானம் வந்து நம்ம கண்ணாடி சொன்ன மாதிரி திரைப்படம் இது மாதிரி நிறைய ஓமானங்கள்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டே இருக்கோம். திரைப்படமும் அப்படி தான், அந்த வெள்ளை திரையில் வந்து எதுவும் ஒட்டாது, ஆனால் அந்த வெள்ளை திரையில் தான் படம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வெள்ளை திரையில் தான் தண்ணி அருவி அப்படியே கொட்டும், நீர்வீழ்ச்சி கொட்டிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த திரை வந்து நனைந்து போகாது. அதே வெள்ளை திரையில் தான் ஒரு குண்டு வெடித்து அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டு திபு திபுன்னு எரியும், ஆனால் அந்த வெள்ளை திரை பற்றிக்காது. அப்போ என்னங்க, வெள்ளை திரையில் வந்து இவ்வளோ சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு, அதனால் அந்த வெள்ளைத்திரை பாதிப்பது இல்லையே அப்படின்னா, அந்த பாதிப்படையாமல் அது அசைவற்று இருக்கிறது தான் அந்த வெள்ளைத்திரையினுடைய நிலை இயல்பு. அது மாதிரி இறைவன் சிவம் எப்படி இருக்கிறாருன்னா, எதிலும் சம்பந்தப்படாமல் தன்னில் தானாய் தன்மயமாய் அந்த வெள்ளைத்திரை, அந்த தூய்மையான வெள்ளைத்திரை போல் அவர் இருக்கார். ஆனால் அவர் மீது இந்த உலகம் என்ற பிரபஞ்சம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு, அது அவருடைய ஆற்றல், அவருடைய வைபவம். அப்போ அதுதான் இங்கே மைண்டு, அந்த மைண்டு தான் இந்த யூனிவர்சல், அதை தான் நம்ம காஸ்மிக் மைண்டு, காஸ்மிக் இன்டலெக்டு, யூனிவர்சல் மைண்டு அப்படின்னு பல பெயர்கள்லாம் அழைக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட இந்த மனம் என்பது ஒரு தனி மனித மனம் அல்ல அப்படிங்கிறத நம்ம கடந்த வகுப்பில் உங்களுக்கு புரிய வச்சோம். ஏன்னா நீங்கள் இந்த பாடத்திட்டத்தில் தொடர்ந்து பயணம் பண்ணும்போது நீங்கள் உங்களை தனித்துவ அபிமானம் படுத்திக்க கூடாது, இங்கே எல்லாமே அந்த ஒரே அறிவாகிய இறைவனுடைய வெளிப்பாட்டில் அந்த ஈஸ்வர சித்தத்தில், அதாவது ஒரே சித்தம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரபஞ்ச மனம், யூனிவர்சல் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த சித்தத்தில் பல்வேறு எண்ணங்கள் எப்படி வெளிப்படுதோ அது மாதிரி இங்கே பல்வேறு உடல்களும் இந்த அனுபவங்களும் நிகழ்கிறது. அப்போ இந்த நிகழ்வை எந்த ஒரு தனி மனிதன் தனக்குள்ளே நிகழ்த்தி பார்க்குறானோ அவனுக்கு எல்லாம் அறியும் அறிவு என்னன்னு புரிஞ்சிடும். அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் தன்னை அறிந்து தன்மயமானவனாக மாற முடியும், மற்றவர்களால் இது மாறவே முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸில் தான் நம்ம இப்போ மைண்டை வந்து அப்டேட் பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு இப்படி ஆழமாக புரிய வச்சுக்கிட்டே வரோம். எப்படி மைண்ட் வந்து அப்டேட் ஆகணும், எங்கெல்லாம் மனசு சிக்கிட்டுருக்கு, மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட விசேஷ சுகங்களில் போய் எங்கே லாக் ஆகியிருக்கு, அப்போ இதெல்லாம் நமக்கு நம்முடைய புரிதலற்ற தன்மையினால் இப்படி தவறாக புரிந்து வைத்து கொண்டிருக்கிறோம், அப்போ இதையெல்லாம் நம்ம விடுவிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இங்கே எல்லாமே பாடத்திட்டங்களை விரிவாக உங்களுக்கு சொல்லி, இங்கே படைப்பு எப்படி நிகழுது, பஞ்சபூதங்கள் எப்படி வெளிப்படுது, அந்த பஞ்சபூதங்களில் எப்படி உடல்கள் தனித்தனியாக நமக்கு கிடைக்குது, அந்த உடல்களும் ஏன் மாறுபட்டு காணப்படுகிறது, அந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோவை பொறுத்து மாறுபடுது, அந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ ஏன் மாறுது, அவங்கவுங்க மனம் சார்ந்த உடலை அவங்க தேர்ந்தெடுக்கிறதா மாறுது அப்படிங்கிற அவ்வளோ விஷயங்களும் இங்கே நம்ம வந்து அனுபவத்தில் பார்க்க முடியுது. அப்போ இப்படி தான் இந்த ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு தனி மன உலகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனும் இங்கே மற்றொரு மனிதனிடமிருந்து சிந்தனை, குணம், ரசனை, மனநிலை, பண்புகள் போன்றவற்றில் முற்றிலும் மாறுபட்டவனாகவே இருக்கின்றான் என்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ உடல் ரீதியாகவும் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடமிருந்து வேறுபடுகின்றான். சில விஷயங்கள் ஒற்றுமை இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான விஷயங்களிலே மூக்கு, காது, உதடு, கண்கள் அப்படிங்கிறதுலையும், அவனுடைய பற்களுடைய அமைப்பு, தோல், தோலினுடைய நிறம், கை விரல்கள், கால் விரல்கள், அப்போ அவனுடைய குரல், நடை, பேசும் விதம் எல்லாமே ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாறுபடுவான். ஏன்னா அப்படி தான் படைப்பு இருக்கு, இங்கே எல்லாமே ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக இருக்கும். எல்லாருடைய கைரேகையும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நம்ம எல்லாருமே மனிதர்களாக தான் இருக்கோம், ஆனால் நம்ம எல்லா மனிதர்களும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி ரெண்டு கண், ரெண்டு காது, மூக்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய முகமும் மாறுபட்டு இருக்கு. என்ன மாதிரியே இன்னொருத்தர் இல்லை, அப்போ என்ன மாதிரி இன்னொருத்தர் இல்லாததுனால நான் ஒரு தனித்துவமாக ஒரு யூனிக்காக இருக்கேன் இல்லையா, அது மாதிரி இங்கே தனித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ அது மாதிரி எனக்குள்ளேயும் என்னுடைய கைரேகை வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய கைரேகை வேறு மாதிரி இருக்கும். அப்போ என்னுடைய கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், உங்களுடைய கண்ணு ஒரு மாதிரி இருக்கும், எல்லாமே இங்கே ஒவ்வொன்றும் அப்படி செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவரவர்களுடைய மனம், அவரவருடைய எண்ணம், அவரவருடைய வாழ்க்கையாக மாறுது, உடலாக மாறுது. அப்படி தான் இங்கே எல்லோருமே இருக்கிறோம். அப்போ இங்கே நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, ஏன் நாம் இப்படி பன்முகத்தன்மையில் பல்வேறு படைப்புக்குள்ளே வருகிறோம் அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா, அது மனம் உண்டாக்கி வைத்திருக்கின்ற விசேஷ சுகங்களின் அடிப்படையில் இங்கே உடலும் கிடைக்கிறது, அந்த உடலினுடைய வெளிப்பாடும் இருக்கிறது. அந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, பெரியவங்க சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா என்ன, அகம்னா உள்ளே இருக்கிற அந்த மனதனுடைய இயல்பு என்னவோ அதை முகம் வெளிப்படுத்தி காட்டும். அப்போ நீங்கள் வந்து உள்ளே ஒரு கோபமாக இருந்தீங்கன்னா உங்கள் முகத்தில் அந்த கடுகடுப்பை பார்க்கலாம். நீங்கள் உள்ளே வந்து சாஃப்டாக சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் முகம் அப்படியே ஒரு ஸ்மைலி ஃபேஸாக இருக்கும், பார்க்கலாம். அப்போ எப்படி இது சாத்தியமாச்சிங்க அப்படின்னா, உள்ளே இருக்கிறது வெளிப்படுது இல்லையா. அப்போ இங்கே எல்லாமே அந்த மனசு தான் இங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த சூட்சமமான மனமானது இந்த ஸ்தூலமான உடலை உண்டாக்கி அதன் வழியாக அனுபவத்தில் ஒவ்வொன்றையும் அனுபவமாக்கி பார்க்குது. அப்படி தான் இங்கே எல்லாமே நடைமுறையில் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த மனம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவின் வெளிப்பாடு, அந்த தூய அறிவாகிய ஆத்மாவின் ஒரு அதிசய சக்தி அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கும் போது மட்டும்தான் நீங்கள் அந்த ஆத்மாவின் அந்த அதிசய சக்தியை அனுபவமாக்கி அது அந்த அறிவு நிலையில் இருக்குதுங்கிறதையும் நீங்கள் அனுபவமாக்கும் போது தான் இங்கே நீங்களும் அந்த சிவமும் வேறு வேறு இல்லை. அதாவது நாம் இப்போ சக்தியாக இருக்கிறோம், அந்த சிவத்தோடு இணையும் போது இங்கே நாமும் சிவமும் ஒன்றே அப்படிங்கிறது புரிய வரும். அது புரியாத வரைக்கும் நீங்கள் உங்களை செப்பரேட் பண்ணிக்கிட்டு நான் வேறு, இறைவன் வேறு, நான் வேறு, உலகம் வேறு, நான் வேறு, அவன் வேறு அப்படிங்கிற அந்த இருமை புத்தி எப்பயுமே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னா, மனம்தான் காரணம், அந்த ஊடகம் தான் காரணம். அந்த ஊடகத்திலே அந்த அறிவின் வெளிப்பாடு இப்படி அறகுறையாக புரியறதுனால இப்படி தவறான ஒரு புரிதல் நம்ம இடத்துல பதியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனம் வந்து எப்போ தன்னுடைய தனித்துவ அடையாளங்களை இழக்குதோ, அதாவது இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ளே வரணும், வந்தால் தான் இழக்க முடியும். இல்லைனா நீங்கள் நானுங்கிற ஈகோவை இழக்கவே முடியாது. இப்போது நிறைய பேர் வந்து இப்போ நானுங்கிற அது ஈகோவை இழக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பயிற்சியெல்லாம் பண்ணுவாங்க, முயற்சியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால அதை இழக்கவே முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த பயிற்சியை முயற்சி செய்கிற வரைக்கும் வேணால் அந்த டெம்பரரியாக அவங்களால அந்த அமைதித்தன்மையில் இருக்க முடியும், நானுங்கிற அந்த அகங்காரத்தை விட்டுவிட முடியும். அந்த மாதிரி இடமெல்லாம் எங்கே அப்படின்னா, நீங்கள் கோயிலில் போனால் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விடுவீங்க. அதாவது கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் உங்களை இழந்துடுவீங்க, இழந்துட்டு இறைவன்கிட்ட போய் உங்களை மன்றாடிக்கிட்டு உங்களை ஒப்படைச்சிருவீங்க. அப்போ நீங்கள் வேறு, இறைவன் வேறுங்கிற அந்த உரிமை நிலை இருந்தாலும் நீங்கள் ஒரு வினாடி உங்களை இழந்துட்டீங்க பாருங்கள். அந்த கோயிலுக்குள்ளே போய் நீங்கள் கடவுளை தரிசனம் பண்ணும்போது எட்டி எட்டி அந்த சிவபெருமான் சிலையோ அல்லது ஒரு பெருமாளுடைய விக்கிரகத்தையோ நீங்கள் பார்க்கும்போது அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் உங்களை இழந்துடுவீங்க. இழந்துட்டு நீங்கள் அந்த இறைவனோடு 2.5 கலந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு உலகம் தெரியாது, உறவுகள் தெரியாது, பக்கத்தில் யார் நிற்கிறான்னு தெரியாது. ஏன்னா உங்களுடைய ஒரே ஃபோக்கஸ் எங்கே இருக்கு, அந்த இறைவனை பார்க்கணுங்கிறதுல. அதுக்காக தானே ரொம்ப நேரம் க்யூ நின்று வேறு போகிறீங்க. திருப்பதியில் வந்து நீங்கள் நிறைய பேர் பயங்கரமாக 3 நாள்லாம் வெயிட் பண்ணி போகிறாங்க, அவன் ஜெருகண்டி ஜெருகண்டியும்பா எல்லாம் அடித்து பிடிச்சி போய் அங்கே பக்கத்தில் போய் நின்று அந்த பெருமாள் சிலையை பார்த்த உடனே நம்ம நம்மளை மறந்துடுவோம், நான் யாருன்னு மறந்துடுவோம், உலகம் எப்படிப்பட்டதுன்னு மறந்துடுவோம், நான் இந்தியனா இஸ்லாமியனான் தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லை. ஆனால் நான் இருக்கிறேனுங்கிற தன்னுணர்வில் அந்த இறைவனை பார்த்துக்கிட்டு அந்த இறைவனோட 2.5 கலந்துருவோம். அது ஒரு சும்மா சில வினாடிகள் நடக்கும், அவ்வளோதான். அந்த ஒரு சில வினாடிகள் நமக்கு அந்த அனுபவம் உண்டாகுது இல்லையா. அது வந்து கடவுளை பார்த்துட்டதுனால நமக்கு மனசில் ஒரு திருப்தி வருது பார்த்தீங்களா. அந்த சில வினாடிகள் நடக்கின்ற அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்னா, ஒரு திருப்தியை கொடுக்கும், மனசில் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் வெளியே வந்து என்ன சொல்லுவீங்க, நல்ல தரிசனங்க, அருமையாக தரிசனம் பண்ண, கடவுள் வந்து நல்லா காட்சி கொடுத்தாருங்க அப்படின்னு மனசில் நம்ம சொல்லும்போது தன்னையே தான் பார்த்த அனுபவம், அது தன்னையே தான் பார்த்த அனுபவம். ஆனால் தன்னுடைய சுயம் என்று தெரியாமல் மனசு என்ன பண்ணுதுன்னா, நான் அந்த ரியாலிட்டியில் இருக்கிறேன்னு தெரியாமல் தனக்கு வேறாக ஒரு இறைவனை பார்த்ததாக நினைத்து கொண்டு மன மகிழ்ச்சி அடையுது. ஆனால் அதுவும் ஒரு மகிழ்ச்சி தானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே. அது நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்குது, நிறைவை கொடுக்குது, திருப்தியை கொடுக்குது. ஆனால் அது எவ்வளோ நேரம் கொடுத்துச்சிங்க, சும்மா தற்காலிகமாக கொடுத்துதுங்க, அந்த கோயில் இருக்கிற வரைக்கும் தான். அப்புறம் நம்ம அந்த கோயிலை விட்டு ஊருக்குள்ளே வந்துட்டோம், விவகாரத்துக்குள்ளே ஈடுபட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது, திருப்பி நம்ம நார்மலாக ஆகிடுறோம், திருப்பி விவகாரங்களுக்குள்ளே போயிடுறோம், சுகத்துக்கங்கள்லாம் மாட்டிக்கிறோம். அப்போ இங்கேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன புரிதல் நமக்கு வேணும், நம்ம சொல்கிற பாடம் நல்லா உள்ளே வாங்கணும். என்ன புரிதல் வேணும்னா, மனம் தற்காலிகமாக தன்னுடைய சோர்ஸுக்கு திரும்பினா அங்கே ஒரு அமைதி, ஆனந்தம், திருப்தி அடையுது. ஆனால் அது எப்பொழுதுமே தன்னுடைய சோர்ஸுக்குள்ளே இருக்க முடியுமானா? இருக்க முடியும். ஆனால் அது மனதுக்கு புரிதல் வரும்போது தானே, அதுக்கான பக்குவம் மனம் அடையும் போது தானே. அப்போ அந்த பக்குவத்தை நாம் எப்படி அடைவது, அதற்கு நமக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மனம்தான் தடையாக இருக்கிறது. ஏனென்றால் மனம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருப்பது, ஒரு நிமிடம் சும்மா இருக்காது மனசு. மனசுங்கிறது வந்து சதா மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன் மாறிக்கொண்டே இருக்கிறதுங்க? மனம் என்பது ஆத்மாவின் அதிசய சக்தி இல்லையா? அது ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே தான் இருக்கும். எப்பயுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாதது தான் அந்த சக்தி. அப்போ சக்தினாலே அது சலனமடைந்து கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றத்துக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாற்றம் எப்படி, ஒரு பரிமாணத்திலிருந்து வேறு ஒரு பரிமாணத்தை நோக்கும். ஒரு முகம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்கும். அப்போ எப்படிங்க மாறி மாறி நடக்குது? அப்போ ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருப்போம். அப்போ மாற்றம் ஒன்றே மாறாதது, அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ இங்கே மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனம் கடந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா, அதை அடையும் போது தானே நம்ம மாறாத அந்த தன்மைக்குள்ளே போக முடியும். நம்ம மாறிக்கொண்டே இருக்கிற சலனமடைகின்ற மனதிலேயே இருந்துகிட்டு இருந்தால் எப்படி நாம் அந்த அறிவாக பிரகாசிக்க முடியும்? இதுதான் இங்கே மகான்கள் நமக்கு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இப்போ இந்த ஆற்றலாக வெளிப்பட்ட இந்த மனசு இருக்கு இல்லையா, ஆத்மாவினுடைய அதிசய சக்தியாக இருக்கிற இந்த மனசு இருக்கு, இந்த மனசு மாறிக்கொண்டே இருக்கும், இது ஒரு ஆற்றல் மயமப்பா, இது ஒரு ஆற்றலிலிருந்து வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்குமப்பா, ஆனால் நீ மனமா அறிவா, அது நீ எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மனிதனாக வந்து விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொள்ளும் போது மட்டும்தானே புரிந்து கொள்ள முடியும். வேற எந்த ஜீவராசிக்கும் இது தெரியாது. அப்போ மனிதன் ஒருத்தனுக்கு தானே இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதன் ஒருவன் தான் தன்னை யார் என்று விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொள்ளும் போது, ஓ இங்கே இருப்பது சத்து மட்டும்தான், அந்த இருப்பு மட்டும்தான், அது தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக விளைவித்த இந்த விவகாரம் தான் இந்த சக்தி மயமாக மாறி இந்த உலகமாக விரிஞ்சி இங்கே இவ்வளோ விவகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் அந்த ஆற்றல் மயம் வேறொரு ஆற்றலாக பரிணமித்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு நடப்பதுனால நான் இதில் சம்பந்தப்படாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ சிவம் இதில் சம்பந்தப்படுவதே கிடையாது, சக்தி மட்டும்தான் இங்கே இந்த மாதிரி இயக்கங்களை செய்து கொண்டிருக்கிறா. அப்போ நானும் சிவம் அல்லவா, நான் சக்தி அல்லவே அப்படின்னு நம்மளுடைய ஆற்றல் தானே அதுன்னு புரிஞ்சிட்டா, அப்போ நம்ம அந்த சக்தி தன்மையிலிருந்து சிவத்தன்மைக்குள்ளே போயிடுவோம் இல்லையா. நம்முடைய ரியாலிட்டி நம்முடைய சோர்ஸுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா அந்த நிலையை தான் நம்ம சாட்சின்னு சொல்கிறோம். இங்கே சாட்சி அப்படின்னு நம்ம எதுக்காக அந்த வார்த்தையை கையாளுறோம் அப்படின்னா, அந்த விவகாரங்களில் சம்பந்தப்படாமல் இருப்பவனை தானே சாட்சின்னு சொல்கிறோம். சாட்சிங்கிற வார்த்தை வந்து ஒரு நிகழ்வில் சம்பந்தப்படாதவன். அதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்ம பேசும்போது என்ன சொல்லுவோம், ஒரு இடத்துல ஒரு ரகலை நடக்குது, ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, அடிதடி. நீங்கள் வந்து வீட்டில் மொட்டை மாடியில் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆடுறாங்க. அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுறான், கோபத்தில் கத்தி எடுத்து குத்துறான், இன்னொருத்தர் எதிரில் இருக்கிறவன் அந்த கத்தி குத்துதில் இறந்து போயிடுறான். உங்கள் கண் எதிரில் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அந்த சம்பவத்தில் நீங்கள் கலந்துக்கவே இல்லை, சம்பந்தப்படவே இல்லை, நீங்கள் ஒரு சாட்சி. அப்போ உடனே போலீஸ் எல்லாம் வருது, என்கொயரி பண்ணது, என்ன நடந்ததுங்க, யார் நீங்கள் எப்படி ஏதாவது பார்த்தீங்களா யாராவதுன்னு கேட்கும்போது, நீங்கள் ஆமாங்க நான் மேலே மொட்டை மாடியில் நின்றுருந்தப்போ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஆடினாங்க, சண்டை நடந்ததுங்க, அதில் இந்த ஆள் கோபத்தில் கத்தி எடுத்து அந்த ஆளை குத்திட்டாரு நான் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை வந்து கோர்ட்டில் ஒரு சாட்சி சொல்கிறதா கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ கோர்ட்டில் போய் நீங்கள் இந்த நடந்த நிகழ்வை நீங்கள் ஒரு சாட்சியாக பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா போதும், நீங்கள் அந்த சம்பவத்தில் கலந்துக்கவே இல்லை. அப்போ நீங்கள் ஒன்லி விட்னஸ் தானே. அப்போ விட்னஸாக நீங்கள் அந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் இருக்கலாம், உங்களுக்கு அந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அது மாதிரி இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பாடங்களை நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய ரியாலிட்டியை உங்களுடைய சோர்ஸை நீங்கள் உணர்ந்த பிறகு, இங்கே உலகம் என்பது என்னுடைய இருப்புனால இருந்து கொண்டிருக்கு, அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அதில் நான் சம்பந்தப்படாதவன், சம்பந்தப்படவே இல்லை, ஆனால் நான் இருக்கிறதுனால அந்த நிகழ்வை என்னால் பார்க்க முடிஞ்சுது, நான் இல்லைன்னா அந்த நிகழ்வு எனக்கு தெரிய போகிறதில்லை. நான் மொட்டை மாடியில் நின்னதுனால எனக்கு அந்த கொலை சம்பவம் தெரிஞ்சுது, நான் மொட்டை மாடிக்கே போகல, நான் அந்த இடத்துல இல்லைன்னா எனக்கு அது தெரிய போகிறது இல்லை. அப்போ நான் விருப்பப்பட்டு தான் மொட்டை மாடியில் போய் நின்று வேடிக்கை பார்க்கும்போது இந்த நிகழ்வை பார்த்துட்டேன். அப்போ இது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த நிகழ்வை தவிர நான் பாட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் அது நடக்க போதா அல்லது எனக்கு தெரிய போதா? எத்தனையோ பேர் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இதை பார்க்கல, ஆனால் நீங்கள் மொட்டை மாடியில் நின்று பார்த்ததுனால உங்களுக்கு அந்த கொலை நடந்தது தெரியுது, அப்போ நீங்கள் சாட்சியாக மாறிட்டீங்க. அதுதான் இங்கே சாஸ்திரம் சொல்ல வருது. இப்போ இறைவன் வந்து அந்த தன்னிலையில் தன்மயமாய் தனித்துவமாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தை உண்டாக்குறான். தன்னை பார்ப்பதற்காக. அப்படி அவன் புரிகிற லீலை தான் இங்கே இந்த பிரபஞ்சம், இந்த காஸ்மிக் மைண்ட், இந்த யூனிவர்சல் மைண்டு. அப்போ இதில் அவன் புரிகிற லீலையில் எந்த ஒரு தனி மனம் இதை விசாரித்து விவேகத்தினால் விழித்து கொள்ளுதோ அப்போ அது தன்னையே தான் பார்க்க தொடங்குது இல்லையா. அப்படி தன்னையே தான் பார்க்கும்போது நான் யார், அந்த சுயமான அறிவு அல்லவா, சிவம் அல்லவா நான் அப்படின்னு தனக்கு தெரிஞ்சிட்டா, அந்த நிலையில் நான் அந்த சிவத்தன்மைக்குள்ளே போய் நான் இந்த உலகத்தை சாட்சியாக பார்ப்பேன். அப்போ சாட்சியாக நான் பார்க்கும்போது இங்கே இந்த உலகம் என்பது சதா மாறிக்கொண்டே இருக்கும். அது ஏனென்றால் மனதின் சஞ்சலம், மனதின் சலனம். ஆனால் அதில் எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் இதில் சம்பந்தப்படாதவன் அப்படிங்கிற அந்த தெளிவோடு பார்க்குறவன் சிவம், அந்த தெளிவு இல்லாமல் பார்க்குறவன் சவம். ஏன்னா இங்கே ஜடப்பொருள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு பேர் சவம் தானே சொல்ல முடியும். ஆனால் ஒரு உணர்வு பொருள் தானே இதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ அதுக்கு பேர் தான் சிவம் என்று சொல்ல முடியும். அப்போ இங்கே சிவம் என்ற ஒரு உணர்வு நிலை, அந்த உயர் பரிமாண அனுபவம் என்பது நமக்குள்ளேயே நிகழ்கிற நிகழ்வை நாம் இப்படி உலகத்தை உண்டாக்கி பார்க்கிற ஒரு வைபவம். ஆனால் அந்த வைபவம் என்னை பாதிக்காது. அந்த வெள்ளை திரையினால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வெள்ளை திரை வந்து தண்ணில் தானாக இருக்குது, அதில் தான் எல்லாமே ஓடும், படம் ஓடும். அங்கே சண்டை காட்சிகள் வரும், குண்டு வெடிக்கிறது வரும், கும்பாபிஷேகம் வரும், அதில் நீர்வீழ்ச்சி வரும். ஆனால் எதுலேயுமே அந்த திரை வந்து பாதிக்காது. ஏன்னா அந்த திரையின் மீது தான் அத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த திரை அதை பற்றி கவலையே படாது. அப்போ நீங்கள் அந்த திரையை வந்து ஜடப்பொருளாக இருக்கிறதுனால அது கவலைப்படாமல் இருக்குங்க, நான் உயிர் பொருளாக இருக்கிறதுனால நான் எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பினால் கூட, அது உங்களுடைய அஜ்ஞானத்தினால தானே நீங்கள் நான் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது நினைக்கிறதுனால தானே நீங்கள் கவலைப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் அறிவுனால பாருங்கள், அறிவுனால பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சம்பவம் இல்லவே இல்லை இல்லையா. இப்போ அந்த திரைப்படத்தில் ஓடுகின்ற குண்டு வெடிப்பாகட்டும், கும்பாபிஷேகம் ஆகட்டும், உண்மையில் அந்த சம்பவம் இருக்கா? அது ஒரு படம் அவ்வளவுதானே. உண்மையிலேயே அங்கே கோயில் இருக்கா, கும்பாபிஷேகம் நடக்குதா? இல்லை, அது ஒரு திரைப்படம். உண்மையிலேயே அங்கே தீவிரவாதி வரானா, குண்டு வெடிக்குதா? இல்லை, அது ஒரு திரைப்படம். உண்மையிலேயே அங்கே நீர்வீழ்ச்சி இருக்கா? இல்லை, அது ஒரு திரைப்படம். அது உங்களுக்கு எப்படி புரியுது? அது ஒரு திரைப்படம் தான், அது வெள்ளை திரையில் ஓடுகின்ற திரைப்படம் தான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தா அதில் வர்ற சீன் உங்களை பாதிக்காது, அந்த சீனால் அந்த திரையும் பாதிக்காது. அது மாதிரி இங்கே நான் பார்ப்பானாக இருக்கிறேன், நான் தான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். ஆனால் பார்க்கின்ற பார்வையில் தெரிகின்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு வேறாக இருப்பது போல தெரிந்தாலும் நான் இருப்பதினால் இவைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவைகள் உண்மையில் இல்லை. ஏனென்றால் என்னுடைய இருப்பினால் தான் இவைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. உங்களுக்கு புரிஞ்சிட்டா பாதிக்கப்பட மாட்டீங்க. இதுதான் மைண்டினுடைய அப்டேட்டடு, அதாவது மனம் வந்து அந்த உயர் பரிமாண அறிவு நிலைக்கு எட்டியதற்கான அடையாளம் என்று நம்ம சொல்கிறோம். அந்த தன்மையை நீங்கள் அடையிறதுக்கு தான் இங்கே இவ்வளோ விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பயிற்சி செய்கிறது, முயற்சி செய்கிறது, அது எல்லாமே. ஆனால் அது ஒரு வெளிப்பயிற்சினாலேயோ புறப்பயிற்சினாலேயோ அடையத்தக்கது கிடையாது. ஏனென்றால் அது நம்முடைய அகப்பயிற்சியினால், மனதை வந்து மேம்படுத்துவதனால நாம் அதை அனுபவமாக்க முடியும் என்று சாஸ்திரம் அறிவுறுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இங்கே மனம் என்பது வந்து ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டே இருப்பது. அதாவது ஒரு பச்சோந்தி மாதிரி, ஒரு பச்சோந்தி எப்படி வந்து தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலராக இருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா செவந்த நிறமாக மாறும். அப்போ எப்படி அது சதா தன்னை நிறம் மாற்றிக்கொண்டே வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறதோ அதுபோல் இந்த மனம் என்பதும் மாறிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது எங்கள் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுவது தான். நிறைய நூல்களை நம்ம படிக்கிறோம், பகவத்கீதையும் இது அருமையாக சொல்லும். பகவத்கீதையிலும் இந்த பாடலெலாம் இருக்குது. இந்த 6வது அத்தியாயத்தில் 26வது ஸ்லோகம் அதை தான் சொல்லும். அப்போ இங்கே தினசரி சில பயிற்சிகள், சில முயற்சிகள் எல்லாம் இந்த மனசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது மனதிற்கான இயல்பு. அந்த மனம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அந்த மனம் நான் அல்ல என்று நாம் அறியும் போது தான் நம்ம தூய அறிவு நிலையாகிய நம்முடைய சுயத்துக்கு, நம்முடைய சொரூபத்துக்கு நம்ம முன்னேற முடியும். அப்போ அந்த நிலையை நம்ம அடையிறது தான் இவ்வளோ முயற்சிகள் பண்ணுறோம். அந்த மனதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும், அந்த மனம் எப்படி பரிணமிக்குது, அதனுடைய பரிணாமம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வேதாந்த பாடங்களில் பார்க்குறோம். வேதாந்த பாடங்களை நம்ம எப்படி பார்க்குறோம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் இறுதியாக உள்ளம் என்ற ஒரு நிலை அளவுக்கு நம்ம வந்து மனதை வந்து பல பரிமாணங்களில் பயணம் பண்ண வைக்கிறோம். அப்போ அந்த பரிமாணங்களில் அகங்காரம் கடந்த அந்த உணர்வு நிலை, அந்த உள்ளம் என்ற ஒரு நிலைக்கு அந்த அந்தக்கரணம் வந்து உயர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் தன்னை அந்த தூய் அறிவாய், அந்த சுயம்பிரகாச ஒளியாய் உணர முடியும் அப்படிங்கிறது இங்கே சாஸ்திரம் ரொம்ப ஆழமாக நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே வருவது தான் நம்ம இந்த பாடத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ பொதுவாக மனதினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புலன் உணர்வு, சிந்தனை, விருப்பு வெறுப்பு ஆகிய எல்லாவற்றிலுமே இந்த மனம் வந்து சதா ஈடுபட்டு கொண்டே இருக்கும். இந்த மனதினிடத்தில் எப்பவும் பார்த்தீங்கன்னா ஆசை இருக்கும். அது வந்து மனதினுடைய இயல்பு. அதாவது ஒன்றை பார்க்கும், அதை விரும்பும், அப்புறம் அதை அனுபவமாக்கும் போது அதில் சுகம் துக்கம் ரெண்டும் அடையும். இது எல்லாமே மனதிற்கான போக்கு, மனதிற்கான இயல்பு. ஆனால் இந்த மனதனுடைய இந்த இயல்பை, இந்த பரிணாமத்தை நம்ம சரியாக உள்ளே வாங்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம மனதை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு 10 வழிமுறைகள் சொல்லி கொடுத்தோம். மனதில் வந்து எப்படி நம்ம 10 வழிமுறைகள் உங்களுக்கு கடந்த பாடங்களில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, ஒன்ஸ் அகெயின் படித்து பாருங்கள், புரியும். அப்போ அதில் ஒவ்வொரு பரிமாணம், மனோ லயம்னா என்ன, ஒருமுகப்பாடுனா என்ன, மனதை எப்படி ஒருமுகப்படுத்துவது, மனதை எப்படி வந்து லயம் அடை வைப்பது, மனமற்ற நிலைங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனதனுடைய அந்த அக அம்சங்கள் புரிய வரவே உங்களுக்கு மனமானது உயர் பரிமாண அறிவு நிலைக்கு தானாகவே உயர்ந்து வருவதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்க முடியும். அப்போ மனம் பல்வேறு திறன்களையும் மையமாக வைத்து கொண்டிருப்பதனால அது இந்த பௌதீக உடலை சார்ந்து, இந்த மனமானது சூட்சமமாக கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற மனசு என்ன பண்ணுதுன்னா, இந்த பரு உடலை எடுத்துக்கொண்டு உடல் மூலமாக புலன்கள் மூலமாக, இந்த பௌதிக உடல்கள் தானே நமக்கு 5 புலன்கள் இருக்குது, 5 புலன்கள் மூலமாக சில அனுபவங்களை பெறுது. அப்புறம் அந்த அனுபவங்கள் மனம் இருப்பதனால தான் அந்த அனுபவங்களும் நமக்கு அனுபவம் ஆகுது. அப்போ அதில் நமக்கு இந்த உடல் உறுப்பில் முக்கியமான ஒரு பகுதி மூளை இருக்குது. மூளைங்கிற ஒரு ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா நம்மக்கிட்ட. ஏன்னா இந்த பரு உடல் வந்து மூளையை மையமாக கொண்டு தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த மூளைகள் இருந்தால் கட்டளைகள் எல்லாம் பிறப்பிக்கப்படுது. இந்த மனித உடல் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு சயின்ஸை கேட்டிங்கன்னா அது மூளைன்னு சொல்லும். ஆனால் அந்த மூளை இயங்குவதற்கான சூட்சமான விஷயம் மனசுங்கிறத நம்ம சாஸ்திரம் சொல்லும். ரெண்டு விஷயம் இவ்வளவுதான். அந்த ஹார்ட்வேர் வந்து வெளிப்படைத்தன்மையில் தெரியும். ஆனால் அந்த ஹார்ட்வேரை இயக்குவதற்கான சாஃப்ட்வேர் வந்து வெளிப்படைத்தன்மையில் தெரியாது. இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதில் ஆப் வச்சுருக்கீங்க. அந்த ஆப்பில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் ஆப் இருக்குது. அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ண தெரியுது உங்களுக்கு. ஆனால் அந்த டெலகிராம் ஆப்பும் வாட்ஸ்அப்பும் எப்படி உங்கள் ஃபோனில் இயங்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் கோடிங் இருக்குது, அதை எழுதியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் படி இது இப்படி இயங்கணும், இப்படி மெசேஜ் அனுப்பணும், இப்படி மெசேஜை ரிசீவ் பண்ணணும், இப்படி பிக்சரை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு, எப்படி ஒரு ஆப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இருக்கோ, அது மாதிரி இந்த மனித உடலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேராக நம்முடைய மைண்ட் இருக்குது. அப்போ அந்த மைண்டை தான் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண அந்த ஆப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இயங்குமோ, இன்னும் சில அப்டேட்டடான விஷயங்கள் நமக்கு நடைமுறைக்கு வருமோ அப்படி. இப்போ ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ரொம்ப நமக்கு பின்தங்கி இருந்ததாக இருந்தது. இப்போ வாட்ஸ்அப்லேயே வந்து பணம் அனுப்பலாம், இப்போ வாட்ஸ்அப்லேயே நீங்கள் எடிட் பண்ணலாம், நிறைய பிக்சர்களெல்லாம் எடிட் பண்ண முடியும். அப்போ ஒரு ஆப்பை வந்து அவன் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ணி இன்றைக்கு உங்களுக்கு எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படுகிற மாதிரி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்கான். அதை டெவலப்மெண்ட்டுன்னு தானே பார்க்குறோம், அது அந்த பர்டிகுலர் ஆப்பினுடைய டெவலப்மெண்ட்டாக பார்க்குறோம். அது மாதிரி இங்கே மனதனுடைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் அப்டேட் பண்ணுறதுல தான் இருக்குது. எந்த மாதிரி விஷயங்களை அப்டேட் பண்ணுறீங்க? புது புது ப்ரோக்ராமிங்கை நீங்கள் அந்த ஆப்பில் கொடுக்குற மாதிரி இங்கே மைண்டுக்கு புது புது ப்ரோக்ராமிங்கை கொடுக்கணும். அப்போ புது புது ப்ரோக்ராமிங்கிறது என்னன்னா, உலக விவகாரங்களை கொடுக்கக்கூடாது. உலக விவகாரங்கள் தான் ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களாக அங்கே லோடாகி கிடக்குது. ஆனால் இங்கே உண்மையான தன்னை உள்ளுணர்வாக உணர்வதற்கான அடுத்த புதிய விஷயங்களை இந்த மனதுக்கு கொடுக்காததுனால தான் மனதை வந்து அப்டேட் ஆகாமையே இருக்குது. இப்போ நீங்கள் மனதை அப்டேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொஞ்சம் மாற்றணும், கோடிங்கே கொஞ்சம் மாற்றணும். அப்போ அதான் அப்போ தான் அப்டேட் ஆகும். அப்போ அந்த அப்டேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா, இது மாதிரி அத்தியாத்ம ஞானம் தான் அப்டேட் ஆகிறதுக்கு வழி. அப்போ இந்த மாதிரி பாடங்களில் வந்து மனதுக்கான ஒரு புரிதல், ஒரு தெளிவு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல தானாகவே மாற்றம் நிகழும். அதாவது உள்ளம் மாறும்போது உடலும் மாறும். அப்போ நீங்கள் உள்ளத்தில் நீங்கள் எந்தளவுக்கு அப்டேட் ஆகி நீங்கள் அந்த தூய அறிவு தான் உங்களை நீங்கள் அனுபவத்தில் உணர்ந்தீங்கன்னா, இந்த தனி உடல் இல்லை, நீங்கள் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக நீங்கள் மாறுறதையும் அனுபவமாக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து இந்த தனி உடல் அபிமானம் உங்களை விட்டு தானாகவே போகும். அப்போ தனி உடல் நோய்களும் உங்களை விட்டு தானாகவே போகும். ஏன்னா இங்கே நீங்கள் என்னை தனி உடல், நான் இப்படிப்பட்ட நோயாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தானே நோய். நீங்கள் எப்போ இந்த பாடத்திட்டத்தில் அப்டேட் ஆகி நான் இந்த தனி உடல் கிடையாது, தனி மனம் கிடையாது, நான் இந்த ஒட்டுமொத்தமான காஸ்மிக் மைண்டு, இந்த ஒட்டுமொத்தமான காஸ்மிக் பாடி, அப்போ இந்த பிரபஞ்ச உடல் அல்லவா நான், எனக்கு என்ன தனி உடலாக இருக்குது, எல்லா உடலும் நான் தானே அப்படின்னு நீங்கள் புரிய ஆரம்பிச்சிட்டா, அப்போ ஒவ்வொரு உடலுக்குள்ளும் நீங்கள் ஊடுருவி இருக்கிறது உங்களுக்கு அனுபவம் ஆகும். அந்த அனுபவத்தில் இந்த தனிப்பட்ட உடலில் நான் இந்த வைபவத்தை செஞ்சுட்டு இருக்கிறேங்கிறது உங்களுக்கு புரிய வரும்போது, எந்த உடல் அந்த தனித்துவமான அடையாளத்தை அனுபவமாக்கி பார்த்ததோ அந்த உடல் தானாகவே அப்டேட் ஆகிடும், அந்த மனதும் தானாகவே அப்டேட் ஆகிடும். அந்த அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹையர் லெவல் ப்ராடக்டாக இருக்கும். அதாவது நம்ம மொபைல் ஃபோனையே உதாரணமாக வச்சுக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக, அதாவது அப்கிரேடட் வெர்ஷன் சொல்கிறோம் இல்லையா. இப்போ பழைய மொபைல் ஃபோன் வச்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டு சாஃப்ட்வேரு ஆண்ட்ராய்டு ஃபோனெல்லாம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட்வேர் ஐசி எல்லாம் ரொம்ப அப்டேட் பண்ணியிருப்பான், ரொம்ப ஹைஸ்பீடு ப்ராசஸர் போட்டிருப்பான், அப்புறம் டிஸ்பிளே வந்து பெருசு பண்ணியிருப்பான், அப்புறம் டிஸ்பிளேவிலே வந்து எல்இடி டிஸ்பிளே கொண்டு வந்து எல்சிடியிலேருந்து எல்சிடி கொண்டு வந்திருப்பான். அப்போ இதெல்லாம் டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியை நம்ம எப்படி பார்த்து அந்த மொபைல் ஃபோனை வாங்கி ரொம்ப ஹைஸ்பீடாக கையில் வச்சுக்கிட்டு நம்ம அதை ஆப்ரேட் பண்ணுறோமோ, அது மாதிரி அப்டேட்டட் வெர்ஷன் பாடி அப்டேட்டட் வெர்ஷன் மைண்டு நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அப்டேட் பண்ணுறதுக்கான அவ்வளவு சாஃப்ட்வேரும் ஹார்ட்வேரும் நம்மக்கிட்டேயே தான் இருக்குது, வெளியிருந்து நம்ம எதையுமே பெற வேண்டியது இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ மற்ற பொருட்கள் உண்டாக்குற மாதிரி ஏதோ வெளியிருந்து இதை பெற்று உருவாக்க முடியுமான்னா, அப்படி வெளியிருந்து இந்த அறிவுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அந்த சுய அறிவுக்கு வந்து வெளியிருந்து எதையுமே பெற வேண்டியது கிடையாது. ஏன்னா அது தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் தன்னிடத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கிற ஒரு சுய பிரகாச ஒளி, அது சூரிய ஒளி போல். இப்போ சூரிய ஒளி வந்து எங்கேயாவது வெளியிருந்து வெளிச்சத்தை வாங்கி பிரகாசிக்குதானா, அப்படி இல்லை இல்லையா. சூரியன் வந்து தன்னிடத்திலேயே இருந்து தன்னுடைய வெளியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட சூரியனுடைய வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவைப்படுமா? ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் போய் நான் சூரியனை பார்க்குறேங்க, இருங்க டார்ச் லைட்டை போட்டு சூரியனை பார்க்குறேங்க நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தை விட அந்த டார்ச் லைட்டு வெளிச்சத்தை விட பவர்ஃபுல் வெளிச்சம் சூரியனிடத்துலேருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்குங்கிறது உங்களுக்கு எப்படி அனுபவத்தில் உணர முடியுதோ, அது மாதிரி நீங்கள் வெளியிருந்து ஏற்றி வைத்து கொண்டிருக்கிற விஷய சுகங்களாகிய புற அறிவுகளை விட்டு விடுங்க, அது அவசியமே இல்லை. ஏன்னா உங்களிடத்திலேயே அந்த சூரியன் போன்ற சுயம்பிரகாச ஒளி வெளிப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனால் அதை புரியாமல், அதை தெரிந்து கொள்ளாமல், அதை அனுபவமாக்க ஆர்வம் இல்லாமல், நீங்கள் வெளியிருந்து ஒரு தீப்பெட்டி வெளிச்சத்தில் பார்க்குறேன், ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளி சுகங்களில் போய் ஆர்வத்தை காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வெளி சுகத்தில் போய் நீங்கள் இது தான் அறிவுன்னு நினைக்கிறீங்க, இதை நான் தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு அறிவு வந்துடும், அதை தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு அறிவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் உடனே அந்த தியரி எல்லாம் வருது இல்லையா, ஸ்ட்ரிங் தியரி, அப்புறம் குவாண்டம் தியரி, இப்படிலாம் போய் ஆட்டம் பற்றி நிறைய தியரி எல்லாம் நீங்கள் சயின்டிஃபிக்கலாக படிக்கிறீங்க. ஆனால் அது பல்வேறு குழப்பங்களை தான் அவங்கள உண்டு பண்ணுமே தவிர, அந்த ஸ்ட்ரிங் தியரியோ அல்லது அந்த குவாண்டம் தியரியோ ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையா அப்படின்னா இன்றைக்கு வரைக்கும் இல்லை இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஞ்ஞானியும் மாறும்போது வேறு வேறு கருத்துக்களை தான் இங்கே நம்ம சமுதாயத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். அப்போ இங்கே சயின்டிஃபிக்கலாக ஒரு விஷயத்தை ஒரு தியரியாக ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா அது மாறிக்கொண்டே இருக்கிற விஷயமாக தான் இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் வந்து அப்படி சொல்கிறான், ஒரு சயின்டிஸ்ட் இப்படி சொல்கிறான், அப்புறம் இன்னொரு சயின்டிஸ்ட் இப்போ என்ன பண்ணிட்டான், கடைசியாக அதை காட் பார்ட்டிக்கல் அப்படிங்கிறான், அது கடவுள் துகள் அப்படிங்கிறான். அப்போ ஆட்டம்ங்கிற ஒரு தியரி எடுத்து அவங்க பேசும்போது கடைசியில் அந்த துகள் எங்கப்பா, முதல் முதல்ல ஒரு துகள் இருக்கணும் இல்லை, அந்த துகள் இருந்தாலும் இந்த உலகம் உண்டானது, பெருவெடிப்பு நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெருவெடிப்பு கொள்கைக்கு காரணமான அந்த துகள் எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அது காட் பார்ட்டிகள் அப்படின்னு வேணா இவன் சொல்லிட்டான்னு வச்சுங்க சயின்டிஸ்ட்டு. அப்போ அந்த காட் பார்ட்டிகள் எங்கப்பா இடம் பெற்றிருந்ததுன்னு கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியலை பார்த்தீங்களா. அப்போ இங்கே தான் சயின்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். ஏன்னா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மையே சொல்லவே இல்லை. ஆனால் அதை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க, மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாமளும் மாற்றி மாற்றி சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதனால் என்ன நடக்கும், உங்களுக்கு மனோ விருத்திகள் உண்டாகும் அவ்வளவுதான். ஆனால் மனம் கடந்த அறிவாக நீங்கள் பிரகாசிக்க முடியாது. அப்போ உண்மையாக நீங்கள் மனம் கடந்த அறிவாக பிரகாசிக்கணும் அப்படின்னா நீங்கள் புற அறிவை பெறக்கூடாது. புற அறிவுன்னா இப்போ ஒரு வெளிச்சத்தை, வெளி வெளிச்சத்தை பார்த்து சூரியனை பார்க்குற மாதிரி, நான் ஒரு டார்ச் லைட்டை போட்டு சூரியனை பார்க்குறேங்க, மெழுகுவர்த்தி பற்றி சூரியனை பார்க்குறேங்கிறது எப்படி ஒரு மடமையோ முட்டாள்தனமோ, அதுபோல் நான் புற அறிவினால் இறைவனை பார்க்குறேன், என்னுடைய சுய அறிவை பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது சாத்தியமே ஆகாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்போ நம்ம புற அறிவினால் இறைவனை தெரிஞ்சுக்கொள்ள முடியாதுங்கும் போது நீங்கள் எதுக்குங்க இந்த வேதாந்த சாஸ்திரங்களை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, அத்தியாத்ம கல்வியை கற்றுக் கொடுக்குறீங்க, இது எனக்கு தேவையில்லை இல்லையா, இது புற அறிவு தானே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம், நிறைய பேர் எழுப்புறாங்க. அதுக்கு ஒரே பதில் தான், என்ன பதில் அப்படின்னா, இந்த அத்தியாத்ம ஞானம் என்பது புற அறிவு கிடையாது, நம்மிடத்தில் இருக்கிற அறியாமையை நீக்குவது மட்டும்தான் செய்யுது, அது அறிவு கொடுப்பதே கிடையாது. இங்கே வந்து சாஸ்திரம் அறிவை கொடுக்கிறது என்று தவறாக நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள். அதாவது ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரியோ, ஒரு பாட்டனி மாதிரியோ, ஒரு பயாலஜி மாதிரியோ இங்கே சப்ஜெக்ட் கிடையாது. அதாவது இங்க அத்தியாத்ம ஞானம் என்பது அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்று என்னையே காட்டி கொடுப்பதற்கான, என்னுடைய அறியாமையை நீக்குவதற்காக வந்திருக்கிற பாடம். ஆனா இங்க பாட்டனி பயாலஜி அப்படி இல்லை. அது வந்து நீங்க ஒரு தாவரவியலா படிச்சீங்கன்னா அது பாட்டனி. அப்ப இந்த தாவரம் இப்படிப்பட்டது, அந்த தாவரம் இப்படிப்பட்டது அப்படின்ட்டு நீங்க புற அறிவை எவ்வளவு வேணா உள்ள ஏத்திக்கலாம். அதே மாதிரி பயாலஜிக்குள்ள போனீங்கன்னா, நீங்க ஜுவாலஜி ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உடற்கூறுகளை பற்றி நீங்க நிறைய ஆராய்ந்து பார்க்கலாம். மனித உடல் இப்படி இருக்கு, மனித உடல் இத்தனை எலும்பு இருக்கு, இத்தனை குடல் இருக்கு, அந்த நாய் உடம்புல மிருக உடல்ல இத்தனை எலும்பு இருக்கு, இத்தனை குடல் இருக்குன்னு நீங்க ஆராய்ந்து பார்க்கலாம். பட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து புற அறிவாக மாறும், ஒரு மருத்துவ அறிவாக வேணா மாறலாம். ஆனா இதனால நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஜீவராசிக்கு மருத்துவம் பண்ண முடியுமே தவிர வேற என்ன பண்ண முடியும்? அந்த புற அறிவை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இங்க சாஸ்திரம் அத்தியாத்ம ஞானம் என்பது நம்மையே நமக்கு காட்டி கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதை நம்ம வந்து புற அறிவா எடுத்துக்க கூடாது. நிறைய பேர் இதை புற அறிவா எடுத்துக்கிட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதை நான் தெரிஞ்சு என்னங்க பண்ண போறேன், இந்த அத்தியாத்ம ஞானத்தை நான் கத்து என்னங்க பண்ண போறேன், எனக்கு ஏற்கனவே மண்டையில் ஏகப்பட்ட விஷயம் லோட் ஆகி கிடக்குது, இதுல இதை வேற நான் உள்ள திணிச்சுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறான ஒரு கான்செப்ட். அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு புரியலன்னு நாங்கள் சொல்றோம். இங்க நீங்க எப்போ இந்த அத்தியாத்ம ஞானத்தை, இந்த வேதாந்த சாஸ்திரத்தை உள்ள வாங்குறீங்களோ அப்ப நீங்க எதையுமே புதுசா உள்ள எடுத்துக்கல. உங்களிடத்துல இருக்கிற அறியாமைகளை பூரா நீக்கிட்டீங்க. நீங்க தவறா புரிஞ்சு விட்டுற விஷயத்தை பூரா நீங்க நீக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த அறிவா இருக்க போறீங்க. நீங்க வந்து பிராணம்னா இப்படி இருக்கும், ஆத்மானா அப்படி இருக்கும் தவறு தவறா புரிஞ்சு வச்சிருந்துருக்கீங்க. நாம அதை மாத்தி சொல்றோம், நீ நினைக்கிற மாதிரி இப்படி ஆத்மா கிடையாதுப்பா, நீ நினைக்கிற மாதிரி இப்படி பிராணம் கிடையாதுப்பா, நீ நினைக்கிற மாதிரி மனித உடல் இப்படி தனி உடல் கிடையாதுப்பா அப்படின்னு மாத்தி உங்களை திருத்தி கொடுக்குறோம். அப்ப அதை திருத்தி கொடுக்குற விஷயத்த நீங்க மனதளவில் அப்டேட் ஆனாதான் நீங்க அட்வான்ஸ்டு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் லோடட் மொபைல் போனா மாற முடியும். அப்போ அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இருக்கிற மொபைல் போன் எப்படி ஆண்ட்ராய்டு போன்லயே ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜியில அப்படி தொட்டா இயங்குது, பார்த்தா மாறுது, அப்படியே மடிச்சுக்கலாம், அப்படி என்ன வேணா செய்யற அளவுக்கு இப்போ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு மொபைல் போன்ல, அது மாதிரி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி மாறிடும். ஏன்னா நீங்க தான் அது, அதுதான் நீங்க. அப்போ இந்த அளவுக்கு நீங்க அதை பக்குவம் அடையணும்னா மனதளவில் எவ்வளவு பக்குவம் ஆகணும், அதை படிப்படியாக உங்களை கொண்டு போகிறது தான் இந்த பாடத்திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே நம்ம இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நம்ம இத்தோடு நிறைவு செய்வோம். இன்னும் நம்ம இதை பற்றி நிறைய விரிவாக பேச போகிறோம், அது அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.